ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு பாச இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அப்பர் பெருமானும் நம்மை ஆற்றுப்படுத்தி கொள்கின்றார்கள். நம்முடைய வினைகள் எல்லாம் கெட வேண்டும் என்றால் சிவ வழிபாடு ஒன்றே எல்லா வினை துன்பங்களும் கெடுவதற்கு ஒரே தீர்வு. தனித்தனியாக பிராயச்சித்த கர்மம் செய்து இழைக்க வேண்டாம். சிவ வழிபாடு ஒன்றே சொல்கின்றார் அப்பர் பெருமான் திருவாரூர் திருத்தாண்டகத்தில். பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில், பரகதிக்கு செல்வதோர் பரிசு வேண்டில், பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டில், சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டில், சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சாவண்ணம் உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும், உன்னையல்லால் ஒரு தெய்வம் உழ்கேன் என்றும், குற்றரவ கச்சார்த்த புனிதா என்றும், பொழில் ஆரூரா என்றே போற்றானில்லே என்று. ஆகவே சிவ வழிபாடு, சிவனடியார் இணக்கம், சிவனடியார்களுக்கு இயன்ற தொண்டுகளை செய்தல், குருமூர்த்திகளை தரிசித்தல், குருகைங்கரியம் சிவகைங்கரியம் இவையெல்லாம் எல்லா தீவினைகளுக்கும், சகல தீவினையிலிருந்தும் உய்வதற்கு ஒரே தீர்வு என்ற செய்தியை இங்கே சொல்லிக் கொள்வது முக்கியமான ஒன்றாகும். ஆக பிராயசித்த கர்மம் என்பதை பற்றி சிவபெருமானே விதித்திருக்கின்றார். அந்த பிராயசித்தங்கள்லாம் ஒவ்வொரு வினைக்கும் நாம தனித்தனியா பிராயசித்தம் செய்யறோமே, அது நமக்கு பெரிய பலனை தந்து விடாது. சிவபெருமானுடைய திருத்தலங்களுக்கு சென்று அங்கு வழிபடுதல், இவரை அடியார் இருக்கின்ற தலங்களுக்கு சென்று அவர்களை பேணி வருதல், இதுதான் எல்லா தீவினைகளுக்கும் ஒரே தீர்வுன்னு சிவபெருமானே உமையன்னையாரிடம் சொல்லியிருக்கின்றார். இது காஞ்சி புராணத்திலே இந்த செய்தி வருகின்றது. என்னன்னா, நமக்கு பல உண்மைகளை உணர்த்துவதற்காக சுவாமி அம்பாலும் பல திருவிளையாடல்களை மேற்கொள்வார்கள், பல திருவிளையாடல்களை மேற்கொள்வார்கள். அதில் ஒன்று நாமெல்லாம் அறிந்தது, அம்மை விளையாட்டாக சுவாமியினுடைய திருக்கண்களை பொத்தி கொண்டார். அப்போ அந்த உலகிற்கு உள்ள இரு சுடருக்கும் சுவாமியினுடைய திருக்கண்களின் ஒளிதான் ஒளியை தந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே உலகில் ஒளி நின்று போய் எங்கும் ஒரே இருள் சூழ்ந்து விட்டது, நித்திய நியமங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றன. அம்பாளை பொறுத்தவரை ஒரு கணம் மூடியிருந்தாலும் உலக உயிர்களுக்கு அது நீண்ட காலமாக ஆகிவிட்டது. ஆகவே நீண்ட காலம் இருள் சூழ்ந்து உயிர்கள் எல்லாம் அந்த அன்றாட கடமைகளும் நியமங்களும் கெட்டதனாலே அந்த சுவாமி என்ன பண்ணார், தூய நெற்றிக்கண் நேத்திரத்தினாலே, நெற்றி நேத்திரமாகிய அந்த நெற்றி கண்ணினாலே ஒளி கொடுத்தார். அதற்கப்புறம் அம்பாளை பார்த்து கூறினார், நீ நம்முடைய இரு திருவிடிகளையும் விளையாட்டாக மூடியதனாலே நீண்ட நெடுங்காலம் உலகிலே நியமங்கள் எல்லாம் குன்றி போய்விட்டன. ஆகையினாலே இச்செயலுக்கு நீ ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும், பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்று அம்பாளிடம் கூறுகின்றார். ஓ, அப்போ அம்பாளே வினை செய்து வினை பலனை அனுபவிக்கக்கூடியவர்கள் தானோ என்று நமக்கு ஒரு எண்ணம் வந்துவிடும். ஆகவே உடனே சொல்கின்றார் சுவாமி வந்து, உனக்கும் சரி எனக்கும் சரி, நம்முடைய மெய் அடியார்களுக்கும் சரி, வினை பலன்கள் தீண்டுவதில்லை. ஆனாலும் உலகத்தார் ஒரு தீவினை செய்தால் அதற்கு தக்க பரிகாரம் செய்து உய்ய வேண்டும் என்ற உண்மையை உணரணும். உலகத்தாருக்கு உணர்த்தும் பொருட்டு நீ அவ்வாறு செய்ய வேண்டும், உனக்காக அல்ல என்றும் அந்த இடத்துல அம்பாளுடைய சொரூபம் எப்படிப்பட்டது, அவ வினையிலன்னா நீங்கியவர் அவரும் சுவாமியின் வேறல்லர் என்ற அந்த உண்மையை அங்க உணர்த்துறார். அருமையா சொல்ற, இகப்பரும் கருணை பூண்ட எமக்கும் நின்றனக்கும் நந்தம் அகத்த அடியவர்க்கும் பாவம் அணுகுவதில்லை ஏனும், பாவம் அணுகுவதில்லை அணுகுவதில்லை ஏனும் வகுத்தமா புருதி, நூல்கள்ல என்ன வகுத்திருக்கணும் அதுபடி நீ செய். ஏன்னா எல்லா கருமமும் மரபினால் யாம் நிகழ்த்தியவாறே பற்றி நிகழ்த்திடும் உலகம் கண்டாய். நாம நடந்து காட்டுறத பார்த்துதான் உலகம் அதை பின்பற்றி நடக்க முடியும். உலகத்தோர் பொருட்டு நீ அதை செய்வாயாக என்று கேட்டவுடனே அம்பாள் வந்து, ஆகா தாம் தீவினை செய்து விட்டோமே என்று சொல்லி, தவறு செய்து விட்டோம் என்று நடுக்கமுற்று அஞ்சினாராம். ஒரு தவறு செய்யல, ஏன்னா தவறு செய்த உடனே நாம எப்படி நடந்துகணுங்கிறத நமக்கு கற்பிக்கின்றார். நடுக்கமுற்று அஞ்சினா, உலகத்தார் பொருட்டு நீ செய்யன்னு சுவாமி சொல்லி முடிச்ச உடனே அம்பாள் முதல்ல செய்வது அதான், அஞ்சினார் நடுங்கினார் என்றொருள் செய்ய கேட்டு நடுக்கமுற்று இறஞ்சி நின்று மண்டலம் குழலால் கூறும். அம்பாள் கூறுறா, வள்ளலே கழுவாய் செய்கை என்றது யாது, பிராயச்சித்தம் செய்யணும் நீங்கள், அது என்ன என்ன பிராயச்சித்தம், என்ன செய்யணும், செய்யும் காலம் ஏது, இடம் ஏது, எல்லாம் நன்று எனக்கு அருளாய். பிராயச்சித்தம்னா அது என்ன செய்ய செய்யணும், என்ன காலத்துல செய்யணும், எந்த இடத்துல செய்யணும், இதையெல்லாம் சொல்லி அருள வேண்டும் சுவாமின்னு கேட்டாங்களாம் அம்பாள். ஒன்னு சுவாமி சொல்றார், விரைக்கோதாய் அல்லன செய்து பின் அஞ்சுபவர்க்கு ஒரு கழுவாய்தாம் நல்லற நூல்களின் மாதவர் நாட்டினர். யாருக்காக பிராயச்சித்தம் விதிச்சிருக்காங்க சுவாமி இந்த இடத்துல தெளிவுபடுத்திட்டா பாருங்க இல்லையா. இத வந்து ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு தீவினை எல்லாம் செய்யலாங்கிறவங்களுக்கா, இல்ல இல்ல தெளிவா சொல்லிட்டாங்க பாருங்க. அல்லன செய்து பின் அஞ்சுபவர்க்கு, தீயவற்றை செய்து பிறகு ஐயோ செய்து விட்டோமே என்று அஞ்சுபவர்களுக்காக தான் கழுவாயே விதித்திருக்கின்றாராம் பிராயச்சித்த கர்மங்களை. தெளிவாக்கிட்டாங்க பாத்தீங்களா. ஆகவே இப்படி ஒரு வழி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே தெய்வங்களுக்கு இல்ல தெளிவா. அல்லன செய்து பின் அஞ்சுபவர்க்கு ஒரு கழுவாய்தான் நல்லற நூல்களின் மாதவர் நாட்டினர். அவையெல்லாம் சொல்லிய தீர்வு மிகச் சிறுமைத்து. அந்த அறநூல்கள் எல்லாம் சொல்லப்பட்ட பிராயசித்த கண்மம் அது ரொம்ப அற்ப அளவுதான் பலனை தரும். அதனால என்ன செய்யணும் தெரியுமா, எத்துணை வன்மை அறக்கடை முற்றும் இறச்செய்யும். எவ்வளவு வன்மையான தீவினைகளின் பலனையும் போக்கும், அறவே போக்கும். எது அத்தகு சீர் கழுவாய் எமை அன்பின் அர்ச்சித்தல், சிவபெருமானாகி எம்மை அன்போடு பூசித்தல், சித்தம் ஒருக்கி நினைத்தல், சித்தம் ஒருக்கி தியானம் செய்தல், பழிச்சுதல் வாக்கினாலே புகழுதல், பேர் செப்பல் சிவநாமங்களை சொல்லுதல், பத்தியின் எம் அடியார் வழிபாடு, பக்தியோடு எம் அடியாரையும் வழிபடுதல், இந்த சிவ புண்ணியங்கள் எல்லாம் எத்துணை பெரிய தீவினையின் பலன்களையும் வற்றி போக செய்துவிடும் என்று சிவ வாக்காகவே காஞ்சி புராணம் தழுவ குழைந்த படலத்திலே உள்ளது என்பர்களே. ஆக இந்த செய்தியும் இங்கே நாம் மனதிலே இறுதி கொள்ள வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். ஆக கண்மமலத்தை பற்றி சொன்ன பாடல்கள் இந்த பாடலோடு, கண்மமலத்தை பற்றி சொன்ன செய்திகள் இந்த பாடலோடு நிறைவு பெறுகின்றது. ஆக இதுவரை ஆணவமலத்தை பற்றி கூறியிருக்கின்றார், கண்மமலத்தை பற்றி கூறியிருக்கின்றார், முதல் காரணம் மாயையை பற்றி சொல்லியிருக்கின்றார், அந்த மாயையிலிருந்து தோன்றிய தத்துவங்கள் மாயையம் பற்றி சொல்லியிருக்கின்றார், இவற்றையெல்லாம் இயக்கக்கூடிய திரோதான சக்தியை பற்றி சொல்லியிருக்கின்றார். ஆக மலங்கள் ஐந்து மும்மலங்கள்னு சொல்வார்கள். ஆணவம் கண்மம் மாயின் தான் முதல்ல சொல்வார்கள். அதை நாம இன்னும் நல்லா விளங்கிக் கொள்ளும் பொருட்டு ஐந்தாக விரித்து சொல்வார்கள். ஏன் மூன்றாக சொன்னதையும் ஐந்தா சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு மேலும் தெளிவு கிடைப்பதற்காகத்தான் இந்த ஐந்த மூன்றா அடக்கி சொல்லலாம் என்ன. ஆகவே நாம வந்து பாருங்க திருமுறைகள்ல பாக்குறோம், திருமந்திரத்துல ஒரு பாடல சொல்லுவார் திருமூலர், என்ன சொல்லுவாரு, அசர்ச்சியிடன்னா யாரு, சர்ச்சியிடன் தகுதி வாய்ந்த சீடன், அசர்ச்சியிடன் தகுதி இல்லாத சீடன், ஏதோ சீடனா சேர்ந்துட்டான் ஆனா நேர் மாறான வழியில நடக்கிறான். அவன் யாரு எப்படி நடந்துக்குவான், அவன் முதல்ல என்ன சொல்றாருன்னா, மண்ணும் மலம் ஐந்தும் மாற்றும் வகை ஓரான், ஆகா நம்மளை ஐந்து மலங்கள் பிணித்திருக்கின்றன, இவற்றிலிருந்து விடுபடுவது எப்படி என்று சிந்திக்கவே மாட்டான். துண்ணிய காமாதி தோயும் தொழில் நீங்கான், எப்போதும் காமம் குரோதம் மோகம் மதம் மாச்சரியம் இந்த தீய குணங்களோடு ஒட்டியே இருப்பான், அதிலிருந்து அது அவற்றில் தோய்வதிலிருந்து நீங்கவே மாட்டான். துண்ணிய காமாதி தோயும் தொழில் நீங்கான், பின்னிய பொய்யன் நிலையற்ற பொருள்கள் மீதே பற்று வைத்திருப்பான், தீவிர பற்று வைத்திருப்பான், அது பொய்யோடு பின்னி கிடத்தலாம், பின்னிய பொய்யன் பிறப்பு இறப்பு அஞ்சாதான், இப்படி செய்யறோமே இது நமக்கு என்ன பிறவி வருமே வருமோ தெரியலையேன்னு அஞ்சனும், அதுவும் அஞ்ச மாட்டான், பிறப்பு இறப்பு அஞ்சாதான், அந்நியனாவான் அருள் நெறிக்கும் அந்நியனா போயிட்டான், அசர்ச்சியிடனாமே இவன் தான் அசர்ச்சியிடன் என்று சொல்கின்றார். சர்ச்சியிடன் இலக்கணம் சொன்னார் சென்ற வகுப்புல, அது பார்த்தோம். ஆக அதுல முதல் வார்த்தை என்ன சொல்றாரு பாருங்க, மண்ணும் மலம் ஐந்தும் மாற்றும் வகையோரான், மலங்கள் ஐந்து அங்க திருமூலர் குறிப்பிட்டாரு பாருங்க, அதுக்காக சொன்னேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய திருவாசகத்திலே நீத்தல் விண்ணப்பத்திலே ஒரு அருமையான பாடல், குளம் களைந்தாய் களைந்தாய் என்னை குற்றம், கொற்றச்சிலையாம் விலங்கள் எந்தாய் வெட்டிடுதி கண்டாய், பொன்னின் மின்னு கொன்றை அலங்கலன் தாமரை மேனியப்பா ஒப்பிலாதவனே, மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தயிரிற்பொரு மத்துறவே, மலங்கள் ஐந்தால் சுழல்வன், சுழல்வதற்கு ஒரு ஓமை, தயிருக்குள்ள இருந்துகிட்டு சுழலுது பாருங்க மத்து, இந்த தயிரை கடைஞ்சு வெண்ணெய் எடுக்கிறது வரைக்கும் இதை சுழன்று கொண்டே இருக்கும். அதே மாதிரி மலபரிபாகம்ங்கிற ஒரு பக்குவ நிலை வருத வரைக்கும் உயிர்கள் பிறவியிலேயே சுழன்று கொண்டிருக்கின்றன, ஐந்து மலங்களும் அதை பிடித்திருக்கின்றன, ஆணவம் கண்மம் மாயை, மாயையின் காரியமாகிய மாயேயம், அதான் தனுகிரண போனபோக தத்துவங்கள், அப்புறம் திரோதானம். இவன் உலகப்பற்றோடே இருந்தா இறைவனுடைய சக்தி மறைப்பாற்றலா மறைப்பாற்றலா தானே இருக்க வேண்டியது வருது, ஏன்னா உலக போகங்களை ஊட்டணும்னா மறைப்பாற்றலாருந்துதான் ஊட்ட முடியும். சிவபோகம் வேணும்னு இவன் விரும்பினாதான் அது அருட்சக்தியா வெளிப்பட்டு சிவபோகத்தை கொடுக்கும். ஆனா ஆன்மாவுக்கு உலக போகம் வேணுங்கிறதுல தீவிர நாட்டம் இருக்கு. அப்போ அருட்சக்திக்கு வேற வழி இல்லை. இப்போதைக்கு நாம மறைப்பாற்றலா இருந்து இவனுக்கு தொடர்ந்து வினைப்போகங்களே ஊட்டி கொண்டிருக்க வேண்டியதான். அது அதை மறைப்பாற்றலா ஆன்மாதான் நிறுத்துது. ஆன்மா பக்கம் வந்துட்டு அது அருட்சக்தியா மாறிடும். எப்போ அருட்சக்தியா மாறுவோங்கிற எதிர்பார்ப்போட தான் திருவருட்சக்தி இருக்குது. அது வேற வழி இல்லாம அது மறைப்பாற்றலா இருக்குது. அதனால அதையும் உபச்சாரமா மலங்களோடு வைத்து எண்ணுகின்றார்கள். ஐந்து மலம்னு இப்ப திருவாசகத்துல பாருங்களேன், இப்படி அருமையா சொல்லியிருக்குது. மலங்கள் ஐந்தால் சுழல்வன்னு. ஆனா அந்த ஐந்து மலங்கள் எவை என்று சொல்லி திருவாசகம் முழுக்க தேடினாலும் நமக்கு கிடைக்காது இல்லைங்களா? ஏன்னா அந்த செய்திகளை எல்லாம் எடுத்து எடுத்து சொல்வதற்காக எழுந்த நூல் அல்ல திருவாசகம். அது அன்பின் மிகுதியினாலே எம்பெருமானை போற்றி பாடக்கூடியது. ஆங்காங்கு இப்படி இயல்பாக இயல்பு பற்றி இந்த மாதிரி செய்திகள் வரும். ஆனா சிவபிரகாசம் போன்ற ஞான சாத்திரங்கள் செய்திகளை எடுத்துச் சொல்வதற்கென்றே எழுந்த நூல்கள், பாடமாக படிக்க வேண்டும் என்பதற்காக எழுந்த நூல்கள். அதனால எங்க அருமையா எண்ணிக்கோங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சொல்லி பேர சொல்லி இந்த அஞ்சும் தான் மலங்கள். மோக மிக உயிர்கள் தோறும் உடனாய் நிற்கும் மூல ஆணவம் ஒன்று, முயங்கு நின்று பாகமிக உதவு திரோதாயி ஒன்று, பகர் மாயை ஒன்று, படர் கண்மம் ஒன்று, தேகம் ஒரு கரணமோடு புவன போகச் செயலாறும் மாமாயை திரட்சி. மாயேயம்னு சொல்லுவாங்க, மாமாயைன்னு சொல்ற ஒரு வழக்கம் இருக்கு. மாமாயை திரட்சி ஒன்று என்று ஆக மலம் ஐந்து என்பர். ஐந்தும் மாறாது அருள் என்பது அரிதென்பர் அறிந்துள்ளோரே. இந்த ஐந்து மலங்களும் நீங்காமல் திருவருள் பெறுதல் என்பது முடியாது என்று அறிந்துள்ளோர் கூறுவார்கள். வழக்கம் போல அந்த அடக்கமா பாடியர்கள் இருக்கின்றார். ஐந்தும் மாறாது அருள் என்பது அரிதென்பர் அறிந்துள்ளோரே. இந்த ஞான சாத்திரங்கள்லாம் படிக்கலைன்னா திருமூலர் சொன்ன ஐந்து மலங்கள் எவை? யாராவது ஐந்து மலங்கள்னு எதையாவது விளக்கம் எழுதுனா ஓஹோ இருக்குமோ என்று நாம மயங்க நேரிடும். அப்ப பாருங்க, திருமுறைகளுக்கு தெளிவான பொருள் காண்பதற்கு நமக்கு சித்தாந்த சாத்திரங்கள் தான். 12 திருமுறைகளும் 14 சாத்திரங்களும் நமக்குரிய நூல்கள். அப்ப சாத்திரங்களுக்கு இணங்கதான் நம்ம திருமுறைகளுக்கு பொருள் கொள்ள வேண்டும். சாத்திர கருத்துக்களுக்கு இணங்க எழுதப்பெற்ற உரைகள் தான் நாம நம்மால் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை இல்லைங்களா? ஆகையினாலே இந்த ஐந்து மலங்கள் என்பது இவைதான். உடல்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் ஏதாவது ஐந்து குறிப்பிட்டு அந்த ஐந்து மலங்கள் என்பது அது சித்தாந்த கருத்து அல்ல. உயிரை பற்றி தான் பேச்சு. ஆகவே அதுல குளம் களைந்தாயின்னு சொல்லும் போது பாருங்க, குளம் என்பது வினைக்கு ஈடாக வருவது, உடம்பு பற்றி வருவது. உடம்பு அதுல மாயை மாயேயம் ரெண்டும் அடங்கிட்டது. இந்த குளம் வினைக்கு ஈடாக வந்தது, அதனால கண்மமும் அடங்கிட்டது. மாயை மாயேயம் கண்மம். ஆகவே குளம் களைந்தாயில மூன்று மலங்களையும் நீ நீக்கி விட்டாய். என்னை களைந்தாய் குற்றம். என்னை களைந்தாய்னா எனதுன்னு அதை மாத்திக்கணும், பொருள் பண்ணிக்கணும். எனது குற்றம் களைந்தாய். குற்றம் கதில ஆணவ மலம், அதை நடத்துகிற திரோதாயி, அந்த ரெண்டும் அடங்கி போச்சு. ஐந்து மலங்களை நீக்கி விட்டாய். நான் ஐந்து மலங்களோடும் இருந்து சுழண்டு கொண்டிருந்தேன், நீ என்னை ஆட்கொண்டு ஐந்து மலங்களையும் நீக்கி விட்டாய். அப்படி இருக்கு, அப்படி நீக்கிற நீ இப்ப வாதனாமலத்துக்குள் நான் மாட்டிக்கொள்வதற்கு என்னை விட்டு விடுவாயோ? விட்டுடுதி கண்டாய் என்று சொல்லி அருமையாக இதிலிருந்தும் என்னை காத்தொருள வேண்டும் என்று அருமையாக விண்ணப்பம் செய்து அருள்கின்றார். ஆகையினாலே அந்த பாடல அவ்வளவு அருமையா சொல்லியிருக்கின்றார். ஆக இந்த ஐந்து மலங்களையும் சொல்லக்கூடிய பாடல்களை நாம், இந்த பாடலை நாம் வந்து நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். இந்த பாடலுடன் சொல்லப்பட்ட ஐந்து மலங்கள், பொதுவாக ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். மாமாயை என்பது சுத்த மாயைக்கு இன்னொரு பெயர். சுத்த மாயைக்கு நாம சிவபிரகாச பாடல்ல ஏற்கனவே ஒரு பெயர் பார்த்தோம், குடிலைன்னு பார்த்தோம் காலையில பாடல்ல. அதுவும் சுத்த மாயைக்கு ஒரு பெயர் தான். மாமாயைன்னு ஒரு பெயரும் இருக்கு. அதனால சிலர் வந்து இங்க மாமாயைன்னு வந்தா சுத்த மாயையெல்லாம் குறிக்கும், அதனால அது மாயேயம்னு இருக்கணும் என்று பாடத்தை திருத்த வேண்டும் என்பது சிலருடைய கருத்து. ஆனா மாமாயை என்பது சுத்த மாய்க்கு ஒரு பெயர் தான் இல்லைங்கல. ஆனா மாயா காரியங்களுக்கும் அது ஒரு பெயராக இருக்கின்றது என்பது கச்சேப்ப முனிவர் பெருமான் அருள் செய்த புராணங்களை பார்க்கும்போது நமக்கு தெரிய வருகின்றது. ஆகையினாலே இங்கு மாமாயை என்பதை தாம சுத்த மாயின்னு பொருள் கொள்ளாம மாயா காரியங்கள் மாயேயம் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஆகவே மூன்று மலங்களை ஐந்து மலங்களாக அருமையாக ஆசிரியர் விரித்து ஓதி இருக்கின்றார். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன். இந்த ஐந்து மலங்களை மேலும் ஒன்று விரித்து ஆறு மலங்களாக சொல்லக்கூடிய ஒரு மரபும் இருக்கிறது. அது கண்டிப்பாக ஆகமத்திலே இருக்க வேண்டும். ஏனென்றால் சொல்லியிருப்பவர் நம்முடைய ஆதீன கவிராட்சத கச்சேப்ப முனிவர் பெருமான். கச்சேப்ப முனிவர் பெருமான் சொல்கின்றார் என்று சொன்னால் ஆகமங்கள்ல ஞான நூல்கள்ல இல்லாதத தானாக சொல்ல மாட்டார். ஆகவே ஆறு மலங்கள் இருப்பதை சொல்கின்றார். புதுசா ஒரு இன்னொரு மலமானா அப்படி இல்லை, இந்த ஐந்தையே ஆறாக விரித்து சொல்கிறார் பாருங்க. அது ஒரு நயமா சொல்றார். ஒவ்வொரு மாதிரி சொல்லும் போது நமக்கு ஒவ்வொரு உண்மை பெறப்படுது, அதுதாங்க சிறப்பு. சும்மா மூணா சொன்னாங்க, அஞ்சா சொன்னாங்க, ஆறா சொன்னாங்க அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு விதமா சொல்லும் போது நமக்கு ஒரு புதிய செய்தி கிடைக்கிறது பாருங்க. அந்த மலங்களினுடைய இயல்பு நமக்கு புரியுது பாருங்க, அதுதான் அங்க சிறப்பு. கச்சேப முனிவர் என்ன சொல்றாருன்னா, தணிகை புராணத்துல முருகப்பெருமான பத்தி சொல்லும் பொழுது நம்முடைய ஆறு மலங்களும் கெடும் பொருட்டு ஆறு திருமுகங்கள் கொண்டு முருகப்பெருமான் எழுந்துள்கின்றார் என்று பாடியிருக்கின்றார். அப்ப மலங்களை ஐந்து தானே சொல்லியிருக்கிறாங்க, திருவாசகம் திருமந்திரத்துல பார்த்தோம், சிவஞான சித்தியார் சிவபிராசத்துல பார்த்தோம். முருகப்பெருமானுடைய ஆறு முகங்களை சொல்லும் இடத்துல ஆறு மலங்களையும் போக்கக்கூடிய ஆறு திருமுகங்கள்னு பாடியிருக்கிறாரே, அப்படி எப்படி ஆறா சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருது. எந்த முறைப்படி சொல்லியிருக்கிறார்னு தணிக புராணத்தை பார்த்தா, ஆணவ மூலம் ஐந்து மலம் எனும் இருள் ஓராறும். ஆணவ மூலம்னு ஒண்ணு சொல்லியிருக்கிறார், அப்புறம் ஐந்து மலம் எனும் இருள் ஓராறும். இருள் ஓராறுனா மலம் ஓராறுன்னு வச்சுக்க வேண்டியதான். ஐந்து மலம் சொல்லியாச்சு, அப்புறம் ஆணவ மூலம்னு ஒண்ணு தனியா சொல்ற. ஐந்து வளங்கள் எவை? ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரோதாயி. அப்புறம் ஆணவ மூலம் ஒண்ணு சொன்ன, அப்ப இந்த ஐந்து மலங்கள்ல உள்ள ஆணவம் வேறு, ஆணவ மூலம் என்பது அது வேறா சொன்ன, அப்படி அல்ல. அப்ப எந்த நோக்கி சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னார், ஆணவ மூலம்னு சொன்னதுனால அதுதான் எல்லா மலங்களுக்கும் மூலமலம். அப்போ அனாதி கேவல நிலையிலேயே ஆன்மாவை பிணித்திருப்பது, அதன் அறிவை தடை செய்திருப்பது, பந்தப்படுத்துவது ஆணவ மலம். அதே ஆணவ மலம் தான் பிறவி எடுத்து இந்த ஆன்மா வாழும் பொழுது, சகல நிலையில் வாழும் பொழுது அந்த ஆணவ மலம் மற்ற கண்மம், மாயை, மாயம், திரோதாய் இவற்றோடு சேர்ந்து தொழிற்படுகிறது. கேவல நிலையில ஆணவம் தொழிற்படுவதற்கும் சகல நிலையில தொழிற்படுவதற்கும் வேறுபாடு இருக்குதா இல்லையா? அந்த வேறுபாடு நமக்கு புரியணுங்கிறதுக்காக ஆறா சொல்லியிருக்கார். சும்மா ஐந்து ஆறா சொல்லல, எல்லாரும் அஞ்சா சொன்னாங்க, நாம ஆறா சொன்னோம் அப்படிலாம் கிடையாது. ஞானிகள்ட்ட அப்படி எதிர்பார்க்க முடியுமா? கேவல நிலையில ஆணவம் செய்யற தொழிலுக்கும் சகல நிலையில ஆணவம் செய்யற தொழிலுக்கும் உள்ள வேறுபாடு நமக்கு நல்லா பதியணுங்கிறதுக்காக அப்படி பிரிச்சு சொன்னார். ஆணவ மூலம் என்பது கேவல நிலையில செயல்படுற ஆணவ மலம். கேவல நிலையில என்ன அப்படின்னா, முழு இருள அகப்பட்ட கண் எதையுமே காணாது. அத மாதிரி கேவல நிலையில ஆணவத்துல அழுந்துற ஆன்மா எதையுமே அறியாது, ஒரு பொருளையும் அறியாது. ஆகவே அறிவை அறிவு முழுதினையும் மறைக்கும் பார்த்தோம் சிவபிராச பாட்டுல. அறிவை முழுமையாக மறைப்பது கேவல நிலையின் ஆன்மா செய்கிற செயல், அதுதான் ஆணவ மலத்துக்கு சிறப்பியல்பு. ஆன்மா அறிவை முழுமையாக மறைத்தல், அதுதான் ஆணவ மலத்தின் சிறப்பியல்பு, உண்மை இயல்பு. சிறப்பியல்புனாலும் உண்மை இயல்புனாலும் ஒண்ணுதான். இதே ஆணவ மலம் இப்ப என்ன பண்ணது? இப்ப நம்மகிட்ட அந்த ஆணவ மலம் மட்டும் இல்ல, கண்மம், மாயை, மாயம், திரோதாயி இந்த நாளோட சேர்ந்து ஆணவமும் இருக்கு, அஞ்சு இருக்கு. இப்போ ஆணவ மலம் என்ன செய்யுது? நம்ம அறிவை முழுசா மறைக்குதா? முழு இருட்டுல மாட்டி கிடந்தவனுக்கு ஒரு விளக்கு கிடைச்சு போச்சு, இப்ப அந்த முழு இருட்டு முன்னால மாதிரி முழுசையும் மறைக்க முடியுமா? முடியாது. விளக்கொடியினால அவன் பாக்குறான், அப்ப என்ன தெரியும்? இது தூணா அல்லது மனுஷனா, இது கயிறா அல்லது பாம்பா என்று ஒரு சந்தேக காட்சி தெரியும். ஒன்றை மற்றொன்றாக நினைக்கலாம், விபரீதம் விளையலாம். அதே மாதிரி கண்மம், மாயை, மாயம், திரோதாயி இந்த நாலு கூட ஆணவ மலம் சேர்ந்திருக்கும் போது என்ன அப்படின்னா, அது காரிருள்ள ஒரு சின்ன விளக்கு கிடைச்ச மாதிரி தான். என்ன அப்படின்னா, நம்ம அறிவு விபரீத அறிவாக இருக்கிறது. நிலையாத ஒன்றை இது நிலையானது என்றும், நிலைத்த சிவபெரும்பொருளை அது இருக்குதா என்ன அப்படின்னு ஐயப்படுவதும், துன்பத்தை இன்பம் என்றும், இன்பத்தை துன்பம் என்றும், அப்போதைக்கு கிடைக்கும் இன்பமே பெரிது என்று பின்விளைவுகளை பற்றி எண்ணி பார்க்க விடாமலும், இப்படி நமக்கு விபரீத உணர்வை ஏற்படுத்துகிறது ஆணவ மலம். கேவல நிலையில இப்படியா பண்ணிச்சு? இல்ல, நம்ம அறிவை முழுசா மறைச்சிட்டு அது ஆவாரக சக்தின்னு பார்த்தோம். இப்ப நம்மள விபரீத நெறியில செலுத்துத, இத அதோ ஞாபக சக்தி. அதோனா என்ன? கீழ்னு அர்த்தம், கீழ்கதி, கீழ்நிலை. அத மாதிரி அதோ ஞாபகம்னா கீழ்நிலையில் ஆன்மாவை நிறுத்துதல். சிவபோகத்தை நோக்கி உயர வேண்டிய ஆன்மாவை இந்த புலன்கள்லயே அழுதி கடை ஐம்புலன்கள்லயே அப்படின்னு நிறுத்துதல் இருக்கு பாருங்க. அதான் கீழ் நெறியில் நியமித்தல், அதோ ஞாபக சக்தி. அது விபரீத அறிவை தருவது. அப்போ கேவலத்தில் ஆன்மாவின் தொழில் அறிவை முழுதும் மறைப்பதா இருக்குது, சகலத்தில கீழ்நிலையில் செலுத்துவதா இருக்குது. இப்படி ரெண்டு கேவலத்தில் ஒரு மாதிரி இந்த ஆணவ மலம் தொழிற்படுது, சகலத்தில் வேற மாதிரி தொழிற்படுது. அந்த உண்மையை பெற வைப்பதுக்கு தான் ஆணவ மூலம் என்று கேவல நிலை ஆணவத்தையும், ஐந்து மலம் என்பதிலே சகல நிலையில உள்ள ஆணவத்தின் செயல்பாட்டை குறிப்பதற்காக மற்ற நாளோடு சேர்த்து அந்த ஆணவத்தை சேர்த்து ஐந்து என்றும் கூறி ஆக ஆறு என்று கூறியிருக்கின்றார் என்ற ஒரு சிறப்பு செய்தியையும். ஏனென்றால் இங்கே பலரும் சித்தாந்தம் எல்லாம் கேட்டிருப்பார்கள், அடிப்படைகள்லாம் தெரிந்தவர்கள் தான். ஆகவே ஒரு சிறப்பு செய்தியும் சொன்னால் அது ஒரு நிறைவாக இருக்குமே என்பதற்காக அது நம்முடைய ஆதீன கச்சிப்ப பெருமான் அவள் அருமையாக சொல்லியிருக்கின்றார். ஆகையினாலே அந்த செய்தியை சொன்ன அளவிலே இந்த சிவபிரகாசிந்தனை தொடரும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுகாரம் பொறுமையாக செவிமடுத்த மெய்யன்பர்கள் அனைவருக்கும் திருவடி பணிந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு இந்த சிவசிந்தனையை ஈடுபடுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேன் மேலும் திருவடி பணிந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு நிறைவு செய்து கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.